அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழோசை. அக்டோபர் மாதம் 11 தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குவது முரளிதரன். இன்றைய தமிழோசியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில் இலங்கையின் கிழக்கு மாகாணத்தின் முன்னாள் முதலமைச்சர் பிள்ளையன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராஜசிங்கம் கொலை தொடர்பாக கைது செய்யப்பட்டிருப்பது குறித்த செய்தி,
அந்த கொலையுடன் தொடர்பட்ட விடயமாக இருக்குமா அல்லது வேறு விடயங்களா என்று உண்மையில் எங்களுக்கு எந்த விடயமான சொல்ல தெரியவில்லை. ஒரு சிறு பிரச்சனை இருக்கின்றது, அதற்காகத்தான் அழைக்கின்றோம் என்று மீண்டும் மீண்டும் அந்த வசனத்தை சொல்லிக் கொண்டிருந்தார்கள்.
மலையக தோட்ட குடியிருப்பாளர்களுக்கு நியம அடிப்படையில் அமைக்கப்பட்ட முதல் தொகுதி வீடுகள் அளிக்கப்பட்டிருப்பது குறித்த செய்தி,
7 பேச்சு நிலத்திலே 550 சதுர அடி பிரதேசத்திலே 2 அறைகளையும் ஒரு வரவேற்பறையும் ஒரு சமையலறையும் ஒரு குளியலறையும் கொண்டதாக ஒரு நியமத்தின் அடிப்படையிலே அமைக்கப்படுகிறது.
தமிழ்நாட்டில் தலித் இளைஞரான கோகுல்ராஜ் கொலை செய்யப்பட்ட வழக்கில் தேடப்பட்டு வந்த யுவராஜ் கைது செய்யப்பட்டுள்ளது உள்ளிட்ட செய்தி, நேற்று மரணமடைந்த தமிழ் துறையுலகின் புகழ்பெற்ற நடிகையான மனோரமாவின் திரையுலக பயணம் குறித்து ஒரு செய்தி தொகுப்பு ஆகியவை இன்றைய தமிழோசியில் இடம்பெற்றுள்ளன.
பிபிசி தமிழிசையின் செய்தி அறிக்கை வழங்குபவர் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி. PKK ஆயுதக்குழு ஒருதலைப்பட்சமாக மோதல் நிறுத்தத்தை அறிவித்து ஒரு நாள் கடக்கின்ற நிலையில் துருக்கி படையினர் PKKவுக்கு எதிராக விமான தாக்குதல்களை நடத்தியுள்ளனர். துருக்கியின் தென்கிழக்கு பகுதியில் உள்ள நிலைகள் மீதும் வடக்கு ஈராக்கில் இருக்கின்ற PKK நிலைகள் மீதும் தாக்குதல் நடத்தியுள்ளதாகவும், 49 பேர் இந்த தாக்குதல்களில் பலியாகியுள்ளதாகவும் துருக்கி படையினர் கூறியுள்ளனர். இன்னும் 3 வாரங்களில் நடக்க இருக்கின்ற பொது தேர்தலை முன்னிட்டு தங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படாதவரை மோதல் நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக PKK நேற்று தெரிவித்திருந்தது. சிரியாவில் ரஷ்யா நடத்தியிருக்கின்ற விமான தாக்குதல்களின் தொடர்ச்சியாக அந்நாட்டு இராணுவத்தினர் ஹிஸ்புல்லா போராளிகளின் துணையுடன் கணிசமான அளவு முன்னேற்றத்தை எட்டியிருக்கின்றனர். கடந்த 24 மணி நேரத்தில் 60 மேற்பட்ட விமான தாக்குதல்களை நடத்தியிருப்பதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சின் பேச்சாளர் தெரிவித்தார். வடமேற்கு மாகாணமான இத்லிப்பில் இருக்கின்ற 2 கிராமங்களை அரச படைகள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருப்பதாக செயற்பாட்டாளர்களும் அரசாங்க தகவல்களும் கூறுகின்றன. ரஷ்யாவின் தலையீட்டுக்கு முன்னர் வரை இத்லிப் பிராந்தியம் கிளர்ச்சி குழுக்கள் வசம் வீழ்ந்திருந்தது. இதனிடையே சிரியாவுக்கு மேலாக பறக்கும் அமெரிக்க மற்றும் ரஷ்ய விமானங்கள் மோதிக்கொள்வதை தவிர்ப்பதற்காக அமெரிக்க இராணுவத்துடன் 2வது வீடியோ கான்ஃபரன்ஸ் பேச்சுவார்த்தையை நடத்தியிருப்பதாக ரஷ்யா கூறியிருக்கிறது. ரஷ்யாவில் சோச்சியில் நடந்து வரும் கிராண்ட் பிரி காரோட்ட பந்தய நிகழ்வுகளின் போது அந்நாட்டு அதிபர் விளாடிமிர் புட்டின் சவுதி பாதுகாப்பு அமைச்சரையும் அபுதாபியின் முடிக்குரிய இளவரசரையும் சந்தித்து பேசியிருக்கிறார். சிரியா விவகாரத்தில் ரஷ்யாவும் சவுதி அரேபியாவும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. அதிபர் அசதுக்கு ஆதரவாக சிரியாவின் கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக ரஷ்யா விமான தாக்குதல்களை நடத்தி வருகிறது. ஆனால் அதிபர் அசத்தை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்று சவுதி எதிர்பார்க்கிறது. ரஷ்யா இலக்கு வைத்து தாக்குதல் நடத்துகின்ற சில கிளர்ச்சி குழுக்களுக்கு சவுதி ஆதரவையும் அதிகரித்து வருகிறது. நேபாளத்தின் புதிய பிரதமராக கட்கா பிரசாத் ஓலி தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். புதிய அரசியல் சாசனத்தின் கீழ் தெரிவு செய்யப்படும் 3வது பிரதமர் இவர். முந்தைய பிரதமரான சுஷில் கொய்ராலாவும் பிரதமர் பதவிக்காக போட்டியிட்டிருந்தாலும் அவரை பிரசாத் ஓலி தோற்கடித்தார். புதிய அரசியல் சாசனத்தை எதிர்த்து வரும் மாதேசி சமூகத்தினரை அரவணைத்துச் செல்வதில் பழமைவாதியான பிரசாத்தால் அவ்வளவு சிறப்பாக செயல்பட முடியாது என்றே நிபுணர்கள் கருதுகின்றனர். ஆபாச படங்களை பார்ப்பது திருமணமாகாத ஆண்களுக்கு உதவிகரமாக அமையும் என்ற கருத்தை வெளியிட்டிருந்த எகிப்திய தொலைக்காட்சி விவாத நிகழ்ச்சி தொகுப்பாளினியான நடிகை ஒருவருக்கு கடுமையான எதிர்ப்பு வலுத்து வருகிறது. என்டிசார் என்ற அந்த நடிகைக்கு எதிராக அரசாங்க ஆதரவு குழு ஒன்று முறைப்பாடு செய்திருக்கிறது. வரம்பு மீறிய ஒழுக்கக்கேட்டை அந்த நடிகை தூண்டியிருப்பதாக எகிப்தின் தலைமை அரசு தரப்பு வழக்குரைஞர் கூறியிருக்கிறார். ஆபாச இணையதளங்களையும் தொலைக்காட்சிகளையும் தடை செய்வதற்கு எதிராக கடுமையான செலவு காரணமாக திருமணம் செய்ய முடியாமல் இருக்கின்ற இளம் ஆண்களுக்கு ஆபாச இணையதளங்கள் உதவுவதாக பேசியதன் மூலம் என்டிசார் சர்ச்சையை கிளப்பியிருக்கிறார். எகிப்தில் பாலியல் விவகாரங்களை பொது இடங்களில் பேசுவது என்பது சர்ச்சைக்குரியதாகவே இருந்து வருகிறது. ரஷ்ய கிராண்ட் பிரி போட்டிகளில் மெர்சிடிஸ் அணியின் ஃபார்முலா 1 வீரர் லூயிஸ் ஹாமில்டன் வெற்றி பெற்றிருக்கிறார். சோச்சியில் நடைபெற்ற இந்த போட்டிகளின் பல விபத்துகளும் நடந்திருக்கின்றன. ஹாமில்டனின் மெர்சிடிஸ் அணியை சேர்ந்த சக போட்டியாளர் நிக்கோ ரோஸ்பர்க் காரின் இயந்திரத்தில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக பந்தயத்திலிருந்து வெளியேற நேர்ந்தது. ஃபெராரி அணியின் செபாஸ்டியன் வெட்டல் இரண்டாவது இடத்துக்கு வந்தார். ஃபோர்ஸ் இந்தியா அணியைச் சேர்ந்த செர்கியோ ஃபெரஸ் மூன்றாவது இடத்தை பிடித்திருக்கிறார்.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
தமிழோசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்கிற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6013 அசோக் நகர் சென்னை 600083 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும், ஃபேஸ்புக், ட்விட்டர், கூகுள் பிளஸ், இன்ஸ்டாகிராம் மற்றும் யூடியூப் மூலமும் நேயர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
இன்றைய செய்தி அரங்கத்தில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். இலங்கையின் கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சரும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவருமான பிள்ளையான் என்ற சிவனேசத்துறை சந்திரகாந்தன் கைது செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்து மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார் அளிக்கும் செய்திக்குறிப்பு.
கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சரும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகளின் தலைவருமான பிள்ளையான் என்று அழைக்கப்படும் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் இன்று மாலை குற்றப்புலனாய்வு துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். நேற்று சனிக்கிழமை இரவு வாழைச்சேனை பிரதேசத்திலுள்ள அவரது வீட்டுக்கு குற்றப்புலனாய்வு துறையினர் இவரை கைது செய்ய சென்றிருந்த போதிலும் அவர் அங்கு இருக்கவில்லை என கூறப்படுகின்றது. இன்று மாலை சட்டத்தரணி ஒருவர் ஊடாக கொழும்பிலுள்ள குற்றப்புலனாய்வு துறை தலைமையகத்துக்கு சமூகம் அளித்திருந்த போதே இவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பராஜசிங்கம் படுகொலை சம்பவம் தொடர்பான விசாரணை தற்போது குற்றப்புலனாய்வு துறையினரால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. கடந்த செவ்வாய்க்கிழமை தமிழ் மக்கள் விடுதலை புலிகளின் முன்னாள் தேசிய அமைப்பாளர் பிரதீப் மாஸ்டர் எனப்படும் எட்வின் சில்வா கிருஷ்ணானந்த ராஜா உட்பட அந்த கட்சியின் முன்னாள் உறுப்பினர் இருவர் கைது செய்யப்பட்டு விசாரணைக்காக தொடர்ந்தும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார்கள். அந்த விசாரணைகளின் தொடராகவே சிவனேசத்துறை சந்திரகாந்தனும் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. ஆனால் தமது கட்சித் தலைவர் கைது செய்யப்பட்டமைக்கான காரணம் தெரியாது என்றும் இதனை தாங்கள் அரசியல் பழிவாங்கலாகவே கருதுவதாக கூறுகின்றார் தமிழ் மக்கள் விடுதலை புலிகளின் பொதுச் செயலாளர் பி பிரசாந்தன்.
கொலையுடன் தொடர்பட்ட விடயமாக இருக்குமா அல்லது வேறு விடயங்களா என்று உண்மையில் எங்களுக்கு எந்த விடயமான சொல்ல தெரியவில்லை. நாங்களும் அதனை அந்த குற்றப்புலனாய்வு அதிகாரிகளிடம் கேட்டோம். அவர்கள் அதற்கான காரணங்கள் சொல்லவில்லை. என்ன இந்த காரணத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றார் என்று ஒரு சிறு பிரச்சனை இருக்கின்றோம் அதற்காகத்தான் அழைக்கின்றோம் என்று மீண்டும் மீண்டும் அந்த வசனத்தை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அது மாத்திரமல்ல, நாங்கள் நினைக்கின்றோம் இது நல்லாட்சி மேற்கொள்ளப்படுகின்ற இந்த சூழலில் வடக்கு கிழக்கில் இருக்கின்ற சிறிய கட்சிகளை திருப்திப்படுத்தி தமிழ் மக்கள் விடுதலை புலிய கட்சி மீது பழிகளை போட்டு திட்டமிட்ட அரசியல் பழிவாங்கலாக இந்த நடவடிக்கையை பார்க்கின்றோம். நாங்கள் சொல்லப்படவில்லை எந்த குற்றங்கள் இழைக்கப்பட்டிருந்தாலும் யார் கொலை செய்யப்பட்டிருந்தாலும் அதற்கான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டியது மிக கட்டாய தேவையான ஒன்றுதான். அதை தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி எந்த கட்டத்திலும் அதை நிராகரித்ததில்லை. உண்மையை குற்றவாளி தண்டிக்கப்பட வேண்டும். அதற்காக அரசியல் பழிவாங்கல் ரீதியாக ஒரு குற்றம் சாட்டி அவர்களை கைது செய்து அரசியல் ரீதியாக அவளை முடக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலைமை ஏற்படுமா என்று அதுமே வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய விடயம் அது மட்டும்
என்றும் குறிப்பிட்டார் தமிழ் மக்கள் விடுதலை புலிகளின் பொதுச் செயலாளர் பி பிரசாந்தன். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் ஆளும் தரப்பில் செல்வாக்கு மிக்கவர் என கருதப்பட்ட சிவனேசத்துறை சந்திரகாந்தன் 2008 நடைபெற்ற கிழக்கு மாகாண சபைக்கான முதலாவது தேர்தலில் போட்டியிட்டு முதலமைச்சராக தெரிவாகி 2012 வரை அந்த பதவியை வகித்தவர். 2012 கிழக்கு மாகாண சபை தேர்தலில் இவர் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி சார்பாக கிழக்கு மாகாண சபைக்கு தெரிவாகி இருந்த போதிலும் அமைச்சர்கள் வாரியத்தில் இடம்பெறவில்லை. கிழக்கு மாகாண சபையில் ஒரு அங்கத்தவராக மட்டும் இடம்பெற்றிருந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஆலோசகர்களில் ஒருவராக நியமனம் பெற்றிருந்தார். கிழக்கில் விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து பிரிந்த கருணா எனப்படும் முன்னாள் துணை அமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் தலைமையிலான அணியினரால் ஆரம்பிக்கப்பட்ட கட்சிதான் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள். தமிழ் மக்கள் விடுதலை புலிகளுக்குள் ஏற்பட்ட முரண்பாடுகளை அடுத்து கருணா அம்மான் அதிலிருந்து ஒரு சாராருடன் விலகி பின்னர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இணைந்து கொண்டார் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது.
மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார் அளித்த செய்தி தொகுப்பு. இலங்கையின் மலையகத்தில் தோட்ட குடியிருப்பாளர்களுக்கு சரியான நில அளவிலும் வடிவமைப்பிலும் அமைக்கப்பட்ட முதல் தொகுதி தனி வீடுகள் இன்று பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளன. இது குறித்த செய்திகளை தருகிறார் மீண்டும் செய்தியாளர் உதயகுமார்.
மலையக தோட்ட குடியிருப்பாளர்களுக்கு 7 பேர்ச் நிலம் உட்பட நியம அடிப்படையில் அமைக்கப்பட்ட முதல் தொகுதி தனி வீடுகள் இன்று பயனாளிகளிடம் கையளிக்கப்பட்டன. நுவரெலியா மாவட்டத்தில் மொக்கா தோட்டத்தில் இந்த முதல் தொகுதி வீடுகள் அமைக்கப்பட்டுள்ளது. மலைநாட்டு கிராம அபிவிருத்தி மற்றும் சமூக அபிவிருத்தி அமைச்சின் மூலம் இந்த வீட்டுத் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. வீடுகளை அமைச்சர் பழனி திகாம்பரம் பயனாளிகளிடம் கையளித்தார். இந்நிகழ்வில் கலந்து கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர் எம் திலகராஜ் இந்த வீட்டுத் திட்டம் மூலம் மலையக கிராமங்கள் தோட்டத்துக்கு அடித்தளம் இடப்பட்டுள்ளது என்கின்றார்.
மலைய மக்களின் வாழ்விடங்கள் என்கின்ற லயன் பற்றி நாம் பலரும் அறிவோம். அந்த லயன் முறையிலிருந்து தனி வீட்டு திட்டத்திற்கு நாங்கள் மாறுகின்ற நிகழ்ச்சி திட்டம் ஏற்கனவே 1993 ஆரம்பிக்கப்பட்டு 2014 வரைக்கும் 2025,007 வீடுகள் கட்டப்பட்டிருக்கின்றன. அவை வீடுகள் என சொல்லப்படுவதற்கு பதிலாக அந்த அறிக்கைகள் அலகுகள் என சொல்லப்படுகிறது. 25,007 யூனிட்ஸ் என்று முன்னே அறிக்கைகளில் குறிப்பிடப்படுகிறது. இந்த யூனிட்ஸ் என்கிற போது இது எந்த ஒரு நியமமும் இல்லாமல் ஒவ்வொரு வீடுகளும் ஒவ்வொரு வகைப்படுத்தலுக்கு கீழாகவும் ஒவ்வொரு அளவிலும் கட்டப்பட்டிருக்கிறது. இவற்றை நாங்கள் ஆய்வு செய்து நாங்கள் புதிதாக ஆரம்பித்திருக்கிற வீட்டுத் திட்டத்தில் 7 பேர்ச் நிலத்திலே 550 சதுர அடி பிரதேசத்திலே 2 அறைகளையும் ஒரு வரவேற்பறையும் ஒரு சமையலறையும் ஒரு குளியலறையும் கொண்டதாக ஒரு நியமத்தின் அடிப்படையிலே அமைக்கப்படுகின்ற திட்டமாக இந்த திட்டம் இன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இது புதிய ஒரு திட்டம். இனி அமையப்போகிற எல்லா வீடுகளும் இந்த நியமத்தின் கீழ்தான் செயற்படுத்தப்பட வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த தனி வீடுகளை ஒரு தொகுதியாக்கி ஒரு கிராமங்களாக பிரகடனப்படுத்தி அந்த கிராமங்களுக்கும் நாங்கள் புதிய பெயர்களை சூட்டுகின்றோம். அந்த வகையில் இந்த வரலாற்று ரீதியாக மலையகத்தின் தொழிற்சங்க கலாச்சாரத்தை உருவாக்கி வைத்த தொழிற்சங்க பிதா என அழைக்கப்படுகின்ற கோ நடேசையர் அவர்களின் பேரில் நடேசையர் புரோம் என்கின்ற பெயரிலே மஸ்கெலியா மொக்கா தோட்டத்திலே நாங்கள் இந்த புதிய கிராமத்தையும் ஆரம்பித்தோம். புதிய கிராமங்களை உருவாக்குவதற்கான வாய்ப்பை இந்த அமைச்சினூடாக வழங்கியிருக்கிறார்கள். அதனால் தான் நாங்கள் இந்த தனி வீடுகளை தொகுதியாக்கி அவற்றை கிராமங்களாக அறிமுகப்படுத்தும் வேலையையும் இந்த தனி வீட்டு திட்டத்துடன் இணைந்ததாகவே செய்து கொண்டு வருகிறோம்
என்றும் குறிப்பிட்டார் நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் எம் திலகராஜ். வீடொன்றின் பெறுமதி ₹12,00,000 என்றும் அடுத்த சில நாட்களில் இதுபோன்று மேலும் சில மலையக கிராமங்கள் உருவாக்கப்பட இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார்.
செய்தி குறிப்பை அளித்தவர் கே உதயகுமார். இலங்கையின் வடக்கு மாகாணத்தில் காவல்துறையில் தமிழ் பேசும் இளைஞர்களை காவலர் பணிக்கு சேர்ப்பதற்கான தேர்வுகள் வவுனியாவிலும் யாழ்ப்பாணத்திலும் நடந்து வருகின்றன. இது குறித்த செய்திகளை தருகிறார் பிரதீபன் புனிதசீலன்.
இலங்கையின் வடக்கு மாகாணத்தில் காவல்துறையில் தமிழ் பேசும் 200 இளைஞர்களை காவலர் பணிக்கு சேர்ப்பதற்கான நேர்முகத் தேர்வுகள் நேற்றும் இன்றுமாக வவுனியா மற்றும் யாழ்ப்பாணம் ஆகிய இடங்களில் நடைபெற்றன. வடக்கு பகுதியிலுள்ள தமிழர்களுக்கு அவர்களது மொழியில் சேவையினை வழங்குவதற்கு அங்குள்ள காவல்துறையினருக்கு தமிழில் தேர்ச்சி இல்லாத ஒரு சூழல் நிலவுவதால் நல்லதொரு சிவில் சேவையை வழங்க முடியாது உள்ளதாக குறிப்பிட்ட SSP வசந்த விக்ரமசிங்க, தமிழர்களை அங்கு காவல்துறையில் இணைத்துக் கொள்வதன் மூலம் தமிழ் மொழியில் சேவை வழங்கும் போது இதுவரை நிலவும் மொழி பிரச்சினையை குறைத்துக் கொள்ளலாம் என்றும் கூறினார். வடக்கிலுள்ள தமிழ் பேசும் மக்களுக்கு நல்லதொரு போலீஸ் சேவையை பெற்றுக் கொடுக்கும் நோக்கில் அங்கு தமிழ் பேசுபவர்கள் காவல்துறையில் இணைத்துக் கொள்ளப்படுவதாக காவல்துறை பேச்சாளர் ருவான் குணசேகர தெரிவித்தார். வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் தமிழ் பேசும் போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கான பணிகள் பல வெற்றிடமாக உள்ளன. நேற்றும் இன்றுமாக வவுனியா மற்றும் யாழ்ப்பாணம் ஆகிய இடங்களில் நடைபெற்ற தமிழ் மொழி பேசும் கான்ஸ்டபிள் பதவிக்கான வெற்றிடங்களுக்கான நேர்முக பரீட்சைகளில் 1000 வரையிலான இளைஞர்கள் பங்கேற்றனர். இவர்களில் 200 பேர் வரை தெரிவு செய்யப்பட்டு வடக்கு பகுதியில் சேவைக்கு அமர்த்தப்படுவர் என்ற காவல்துறை பேச்சாளர் ருவான் குணசேகர, கடந்த ஆண்டுகளில் தமிழ் பேசும் இளைஞர் யுவதிகள் போலீஸ் உத்தியோகத்தர்கள் தரத்திலான பதவிக்கும் சேர்க்கப்பட்டிருந்ததை சுட்டிக்காட்டினார். இன்று வடக்கில் இடம்பெற்ற காவல்துறை நேர்முக பரீட்சையில் 100,000+ தமிழ் இளைஞர்கள் மிகவும் உற்சாகத்துடன் பங்கேற்றனர்.
நான் வந்து சூடந்தலையிலிருந்து வரேன். நான் வந்து இன்றைக்கு நேர்முக பரீட்சைக்கு வந்தேன், செலக்ட் ஆகிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இனிமேல் அடுத்தடுத்த கட்டங்களில் தெரிவாகிறதுக்கு இறைவனவென்றேன்.
காவல்துறையில் இணைவதை அனைவரும் இளக்காரமாக எண்ணுவதாக குறிப்பிட்ட வவுனியாவைச் சேர்ந்த கிருபானந்தன் யோக பிரசாத், தான் இந்த துறையில் மக்களுக்கு நல்ல முறையில் சேவையை வழங்கி சாதித்து காட்டுவேன் என்றும் தெரிவித்தார்.
எனது பெயர் கிருபானந்தன் யோக பிரசாத். நான் வவுனியா கோயக்குளத்தில் இருக்கின்றேன். எனக்கு இன்றைக்கு வந்து செலக்ட் ஆகினது ஒரு சந்தோஷமாக ஒரு விடயமாகும். இதில் வந்து இந்த பொலிசுக்கு வந்து ஆசைப்பட்டு வரேன்னு சொல்லியோ ஒன்றுமே இல்லை. ஏன்னா மனப்பூர்வமாக நாங்கள் அர்ப்பணித்தான் செயல்படணும். எல்லாரும் சொல்லுவாங்க, ஏன் பொலிசுக்கு போகிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தான் சொல்லி பொலிசுக்கு போனால் ஏதோ இலக்காரமான தொழில்னு இப்போ சொல்கிறாங்க. நாளைக்கு நாங்கள் அதிலிருந்து பொலிசுண்டா என்ன மாதிரி இது இது சூழலுக்கு நாம் நல்ல வகையால் நாம் இது செய்து கொடுக்கணும்.
கடந்த காலங்களை விட இம்முறை தானும் தனது நண்பர்களும் மிகுந்த உற்சாகத்துடன் இந்த நேர்முக பரீட்சையில் கலந்து கொண்டதாக ஃபாரூக் அஷாத் தெரிவித்தார்.
என்னுடைய பேர் வந்து ஃபாரூக் அஷாத். நான் வவுனியா சூடு வந்த கிராமத்தில் இருந்து இந்த போலீஸ் இன்டர்வியூக்கு வேண்டி வந்திருக்கின்றேன். இது கடந்த காலங்களை விட இந்த முறை தமிழ் பேசும் மக்கள் மத்தியில் இளைஞர் யுவதிகள் ஆர்வம் கொண்டு இந்த இன்டர்வியூவில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு முக்கிய காரணம் தற்காலத்தில் சமகால அரசியலில் ஏற்பட்ட மாற்றம், அதாவது எதிர்கட்சி தலைவராக எங்களுடைய தமிழ் பேசும் இனத்தைச் சேர்ந்தவர் இருப்பது. அது மட்டுமின்றி எதற்காக வேண்டி போலீஸ் சேவையில் ஒரு குற்றத்துக்காக வண்டி எழுதுகிறார்கள் என்பது அவங்களுக்கு தெரிய வரும். இந்த மொழி பிரச்சனையை தீர்த்துக் கொள்வதற்கு இவ்வாறான இந்த விடயம் அது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த விடயமாக இருக்கின்றது. 100% இளைஞர் யுவதிகளான நாங்கள் இந்த விடயத்துக்கு ஒத்துழைப்பு வழங்கி செயற்படுவோம் என்று.
காவல்துறை நேர்முக பரீட்சையில் தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் வடக்கு பிரதேசங்களில் பணிக்கு அமர்த்தப்பட உள்ளனர். மேலும் அங்கு கடமையில் உள்ள தமிழ் தெரியாத சிங்கள மொழி பேசும் காவல்துறையினருக்கு தமிழ் மொழி பயிற்சி வழங்கப்படவும் உள்ளது.
செய்திக்குறிப்பை அளித்தவர் பிரதீபன் புனிதசீலன். இத்துடன் இலங்கை கண்ணோட்டம் நிறைவடைந்தது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இனி பிற செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் தலித் இளைஞரான கோகுல்ராஜ் கொலை செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக தேடப்பட்டு வந்த யுவராஜ் என்பவர் இன்று நாமக்கல் மாவட்ட குற்றப்பிரிவு புலனாய்வுத்துறை முன்பாக சரணடைந்துள்ளார். இதுகுறித்த செய்திக்குறிப்பை அளிக்கிறார் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி.
தலித் இளைஞரான கோகுல்ராஜ் கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கருதப்பட்டு தேடப்பட்டு வந்த யுவராஜ் சிபிசிஐடி எனப்படுகின்ற குற்றப்பிரிவு புலனாய்வுத்துறை அதிகாரிகள் முன்பாக இன்று காலையில் சரணடைந்தார். இன்று காலை 11 மணியளவில் யுவராஜ் சரணடைய இருப்பதாக செய்திகள் வந்ததால் அவரது ஆதரவாளர்கள் பெரும் எண்ணிக்கையில் நாமக்கல்லில் இருக்கின்ற சிபிசிஐடி அலுவலகம் முன்பாக குவிந்திருந்தனர். ஒரு இருசக்கர வாகனத்தின் பின்னால் அமர்ந்து வந்த யுவராஜ் மூத்த காவல்துறை அதிகாரிகள் முன்பாக சரணடைந்தார். தனது வழக்கறிஞர் மூலம் தனது சரணடையும் மனுவை காவல்துறையிடம் யுவராஜ் அளித்தார். யுவராஜ் இந்த வழக்கு தொடர்பான விசாரணைக்கு முழுமையாக ஒத்துழைப்பார் என்றும் அவரது வழக்கறிஞர் பால் ஆனந்த் தெரிவித்தார்.
அவர் வந்து தேடப்பட குற்றவாளி போல அறிவிச்சு அவர் வந்து தெரிவித்திருந்தாங்க. இந்த சூழ்நிலையில ஏற்கனவே சிறையில் அந்த வழக்குல சிறையில் இருந்த ஒரு 5-6 பேர் சமீபத்தில் ஒரு இந்த போன வாரத்துல வந்து எல்லாம் விடுதலை ஆயிட்டாங்க. விடுதலை வெளியே வந்ததுனாலையும் அடுத்தடுத்து வந்து இந்த வழக்கு வந்து 3 மாசம் கடந்து ஓடிட்டு இருக்கிற சூழ்நிலையில வந்து நம்மளோட தரப்பு நியாயத்தை வந்து நேரிலே காவல்துறை மேலே சொல்லிடலாங்கிற எண்ணத்தோட அவர் சரண்டர் ஆகலாம் முடிவு பண்ணி வெளிப்படையாக அவர் அறிவிச்சாரு. இந்த மாதிரி இன்னைக்கு நாமக்கல் சிபிசிடி அலுவலகத்து மூலம் நான் வந்து இந்த வழக்கு சொல்லுவோம் சரண்டர் ஆகலன்னு சொல்லி அறிவிச்சாரு. அதுபடி இன்னைக்கு
பெரும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. 800க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் வேறு மாவட்டங்களில் இருந்தும் வரவழைக்கப்பட்டிருந்தனர். தலித் சமூகத்தைச் சேர்ந்த இளைஞரான கோகுல்ராஜின் உடல் பள்ளிப்பாளையம் அருகே இருக்கின்ற ரயில்வே தண்டவாளத்தில் June 24 கண்டெடுக்கப்பட்டது. அப்போதிருந்து அந்த கொலை தொடர்பாக யுவராஜ் தேடப்பட்டு வருகிறார். சில நாட்களுக்கு முன்பாக ஊடகங்களுக்கு அவர் அளித்த பேட்டிகள் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தன.
செய்திக்குறிப்பை அளித்தவர் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி. நேற்று இரவு மரணமடைந்த தமிழ் சினிமாவின் முக்கியமான நகைச்சுவை நடிகையாகவும் குணச்சித்திர நடிகையாகவும் அரை நூற்றாண்டுகளாக விளங்கி வந்த மனோரமாவின் உடலுக்கு இன்று சென்னையில் இறுதி சடங்குகள் செய்யப்பட்டன. நேற்று இரவு 11 மணியளவில் திடீரென மூச்சுத்திணறல் ஏற்பட்டதால் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட அவர் 11:30 அளவில் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டது. அவரது உடலுக்கு தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா, திமுக தலைவர் கருணாநிதி உள்ளிட்ட அரசியல் தலைவர்களும் திரையுலகைச் சேர்ந்தவர்களும் திரண்டு வந்து அஞ்சலி செலுத்தினர். சுமார் 1500 திரைப்படங்களில் நகைச்சுவை வேடங்களிலும் குணச்சித்திர வேடங்களிலும் நடித்து புகழ்பெற்ற மனோரமாவின் திரையுலக பயணம் குறித்து சம்பத்குமார் அளிக்கும் செய்தி தொகுப்பு.
பின்னாலே சரதாவாம்மா கண்ணு பட பேஜாராச்சு நின்னு அட சரதாவாம்மா கண்ணு பட பேஜாராச்சு நின்னு.
இந்த குரலை இனி எப்பொழுது கேட்கப் போகிறோம்? இந்த நடிப்பை எப்பொழுது காணப்போகிறோம் என்று ரசிகர்களையும் கலைஞர்களையும் ஏங்கி கதற விட்டுவிட்டு மறைந்து விட்டார் மாபெரும் நடிகை மனோரமா. ஆச்சி என்று அனைவராலும் அழைக்கப்பட்ட ஒப்பற்ற திறமையாளர் அவர். பெரும்பாலான நடிகை நடிகரைப் போல மனோரமாவின் தாய் வீடு நாடகமேடைதான். மன்னார்குடியில் பிறந்து செட்டிநாடு பள்ளத்தூரில் குடியேறி 12 வயது முதலே வறுமை காரணமாக நாடக மேடையில் நடிக்கத் தொடங்கிய மனோரமா 50 ஆண்டுகளுக்கும் மேலாக 1500க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்து கின்னஸ் சாதனை புரிந்தவர். தமிழ் மட்டுமல்ல, சிங்களம், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம் என பல மொழிகளிலும் நடித்து புகழ்கொடி நாட்டியவர். ஆரம்பத்தில் எஸ்எஸ் ராஜேந்திரனின் நாடகங்களில் மணிமகுடம், தென்பாண்டிவீரன் போன்ற நாடகங்களில் நடித்து வந்தார். பின்னர் திரையில் புகழ்பெற்ற பின்னரும் நாடக உலகை அவர் மறக்கவில்லை. கோமல் சுவாமிநாதன் போன்றோரின் நாடகங்களிலும், காப்பு கட்டிச்சத்திரம், ஜனதான காலனி போன்ற வானொலி நாடகங்களையும் நடித்து பெரும் புகழ் பெற்றார். இவருக்கு முதன் முதலில் திரைப்பட வாய்ப்பு அளித்தவர் கவிஞர் கண்ணதாசன், மாலையிட்ட மங்கை என்ற படத்தில்.
நான் நினைக்கிறேன், நான் கதாநாயகியாவே நடிச்சிருந்தேன்னா நாடகத்தில் நடித்தது மாதிரி ஏதோ ஒரு படத்தில் நடிச்சிருந்தேன்னு வைங்க. ஆனால் நான் ரொம்ப நாளைக்கு இவ்வளோ காலம் நடிச்சிருக்க முடியாது. 2-3 வருஷம், ஒரு மிஞ்சி போனால் 5 வருஷம் தான் நடிக்க முடியும். அதுக்கு மேலே என்ன நடிக்க முடியும்? நடிக்க முடியாது. அவங்க கவிஞர் கண்ணதாசன் தான் என்னை வந்து ஒரு தீர்க்க தரிசனத்தோட மாலையிட்ட மங்கையில் ஒரு நகைச்சுவை நடிகையாக என்னை அறிமுகப்படுத்தினார்.
உண்மைதான், எத்தனையோ கதாநாயகிகள் சாதிக்க முடியாததை இவர் சாதித்தார் ஒரு காமெடி நடிகையாக. 50 ஆண்டுகளுக்கும் மேலாக திரையுலகில் கோலோச்சி வந்தார் அவர். எத்தனை விதமான பாத்திரங்கள்! ஆண் நடிகர்களில் நாகேஷ், மனோரமா ஜோடி மகத்தான வெற்றி பெற்ற ஜோடி. மனோரமாவுக்கு முன்னர் நகைச்சுவை நடிகைகள் டி ஏ முதலும், எம் சரோஜா, சி டி ராஜகாந்தம் போன்றவர்கள் தங்களது ஜோடி காரணமாகவே புகழ்பெற்றார்கள். மனோரமா தனித்து நின்று புகழ்பெற்றார். ஜோடி மறைந்த பின்னர் மற்ற நடிகைகள் எங்கோ மறைந்து போனார்கள். ஆனால் மனோரமா அப்பொழுதும் சுடர் விட்டு எந்த ஜோடியாக இருந்தாலும் சிறப்பாக நடித்தார்.
இம்மா பெரிய உருவம் புடவை கட்டி நிக்கிறனே, என்ன பார்த்தா உனக்கு மனுஷியா தெரியலையா?
I want to talk to Sarojini.
இந்த தஸ் புசுன இங்கிலீஷ்ல பேசுற வேலையெல்லாம் நம்ம கையில வச்சுக்காத. இவ்வளவு கத்திர இன்னும் வல்லிய. நீ பேசுற இங்கிலீஷ் எனக்கு புரியல, நான் பதிலுக்கு இங்கிலீஷ்ல பேசணும்னா யாருக்குமே புரியாது. வந்தாச்சு வந்தாச்சு. What to matter? தமிழ்ல டெல்லு.
இந்த வீட்டுல ஒருத்தருக்குமே வெக்கம், மானம், ரோஷம், சூடு, சுரணை இதெல்லாம் கிடையாது. ஒரு கல்யாணமான பொண்ணு புருஷனை பிரிஞ்சு இத்தனை நாளா இந்த வீட்டுல இருக்குது, நீங்க எல்லாம் எடுத்து சொல்ல மாட்டீங்களா?
ஏன் எங்க நின்னு பேசிட்டு இருக்கீங்க? உள்ள வாங்க.
இன்னத்துக்கு இன்னத்துக்கு உள்ள கூப்பிடுறேன். ஆம்பளைங்க இல்லாத நேரம் பார்த்து தகராறு பண்றதுக்கு மேல ஆள் உள்ள வந்துக்குது.
கண்ணம்மா
கம்பன் கட இப்படி மூஞ்சில அடிச்ச மாதிரி சொன்னா தான் இந்த மீசக்காரனுக்கு புத்தி வரும்.
மீசக்காரனா?
சிவாஜி என்று கூற வேண்டும் என்பார் அவருடன் பல படங்களில் இணைத்து நடித்த நடிகர் சோ. உண்மையில் சிவாஜி கணேசனைத்தான் ஆண் மனோரமா என்று சொல்ல வேண்டும் என்று கூறுவரும் உண்டு. தில்லானா மோகனாம்பாளில் நடிகர் திலகத்தையே மலைக்க வைத்த நடிப்பு இவருடையது.
எனக்கு வெகு நாள ஒரு சந்தேகம்.
என்னது?
உங்க நாயனத்துலதே அப்படி சத்தம் வருதா?
நகைச்சுவை நடிகர்கள் சோகமான பாத்திரங்களில் நடித்தால் மக்கள் ஏற்றுக்கொள்வதில்லை என்பது மறுக்க முடியாத உண்மை. அதற்கு பல உதாரணங்கள் உண்டு. இதற்கு விதிவிலக்காக ஆண்களில் நாகேஷும் பெண்களில் மனோரமாவும் விளங்கினார்கள். கிழக்கு வாசல், நட்புக்காக, அண்ணாமலை போன்ற படங்களில் மனோரமாவின் குணச்சத்திர நடிப்பு ஒப்பற்ற நடிப்பு.
எனக்கு எப்பவாவது மனசு கஷ்டமா இருந்தா நம்ம வீட்டு செவத்துல தான்ப்பா தலை சாய்ச்சி உட்கார்ந்திருப்பேன். உங்க அப்பாவே வந்து எனக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி மனசுக்கு தெம்பா இருக்கும்ப்பா. அதனாலதான் சொல்றேன், ரிப்பேர்னு சொல்லி எவனாவது கடப்பார கடப்பார வச்சு செவுத்த ஊத்த நோண்டிட போறான். பக்கத்துல இருந்து பத்திரமா பாத்துக்க. ஆமா, இத பாரு, நம்ம குலதெய்வம் கோயில்ல எல்லாரு பேருக்கும் அர்ச்சனை பண்ணி பிரசாதம் கொண்டு வந்திருக்கேன். இத கொண்டு போய் அசோக்கும் குடுக்கணுப்பா.
பிரசாதம் கொடுக்க போறீங்களா? குடுங்க, போய் குடுங்க. அண்ணாமலை கிட்ட வெச்சு பேப்பர்ல கையெழுத்த வாங்கிட்டு நிலத்தையும் மோசம் பண்ணிட்டு வீட்டையும் வச்சு தரமட்டமாக்குற போறவங்களுக்கு முதல்ல போய் குடுங்க பிரசாதத்தை.
என்னடா சொன்ன, என்னடா சொன்ன, என்னடா சொல்ற? என் வீட்டை இடிச்சுட்டாங்களா? என் வீட்டை இடிச்சுட்டாங்களா? வீட்டை இடிச்சுட்டாங்களா? வீட்டை இடிச்சுட்டாங்களா? ஐயோ, என் வீடு இல்லையாப்பா. உங்க அப்பா கிட்ட கோயில் எனக்கு எல்லாமே போயிடுச்சாப்பா. அப்பா வீடே இல்லையாப்பா. யாரா இடிச்சான்னு சொன்னேன்? அசோக்கா இருக்காதுதான். அசோக்கா அப்படி செஞ்சிருக்க மாட்டான். எனக்கு தெரியும்டா, இதுல ஏதோ தப்பு நடந்திருக்கு. நான் என்னன்னு போய் கேட்டு வந்துடுறப்பா. நான் கேட்டு வந்துடுறேன்.
இதோ தன்னை ஏமாற்றியவர்கள் மீது ஏற்பட்ட ஆற்றாமையை, கோபத்தை எப்படி வெளிப்படுத்துகிறார் பாருங்கள். இவர் பலவிதமான பேச்சு வழக்குகளில் கைதேர்ந்து நின்றார். கொங்கு தமிழ், தூத்துக்குடி தமிழ், திருநெல்வேலி தமிழ் என்று பலவகை வட்டார பேச்சு வழக்குகள் இவரிடம் துள்ளி விளையாடும். நாடக மேடைகளில் பாடி நடித்ததால் பல திரைப்படங்களில் பாடியிருக்கிறார். நாகேஷ் மனோரமா நடித்த காலம்தான் தமிழ்த்திரையின் நகைச்சுவையின் பொற்காலம் என்று சொல்லலாம். பிராமண பேச்சு வழக்கா, கொங்கு பேச்சு வழக்கா, ஆங்கிலோ இந்திய பேச்சு வழக்கா, தூத்துக்குடி தமிழா, திருநெல்வேலி தமிழா, எந்த வகை பேச்சு வழக்காக இருந்தாலும் இயல்பாக அவரிடம் சென்று அமர்ந்து கொண்டது. நாகேஷுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக பிற்காலத்தில் இருவரும் சேர்ந்து நடிக்காதது கலை உலகுக்கு ஏற்பட்ட பேரிழப்பு என்றே கூற வேண்டும். அங்க அசைவுகளால், வசன உச்சரிப்பால், குரலின் ஏற்ற இறக்கங்களால், கண்களின் ஜொலிப்பால் கூட தன் திறமையை காட்டியவர் மனோரமா. முதலமைச்சர் ஜெயலலிதா இவரிடம் நெருங்கிய நட்பும் மதிப்பும் உடையவர். எனவே இடையில் அஇஅதிமுகவுக்காக தேர்தல் பிரச்சாரம் செய்தார். நடிகர் ரஜினிகாந்தை சர்ச்சைக்குரிய முறையில் மேடைகளை விமர்சித்து பிரச்சாரம் செய்தார். பின்னர் அரசியலுக்கே முழுக்கப்பட்டு விட்டார். பத்மஸ்ரீ விருது பெற்றார், கலைமாமணி விருது பெற்றார் எல்லாம் பல விருதுகளை பெற்றிருந்த பொழுதிலும் இவருக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது கொடுத்திருக்க வேண்டும் என்றே பலர் கருதுகிறார்கள். ஆனால் மக்களுடைய புகழும் இவர் பெற்றுள்ள இரவா புகழும் தான் அவருக்கு பெரும் பரிசு என்பது மறுக்க முடியாத உண்மை. தனிப்பட்ட வாழ்க்கையில் பல துன்பங்களை அனுபவித்த அவர் ஆயிரக்கணக்கானவர்களை சிரிக்க வைத்துவிட்டு மறைந்துவிட்டார்.
மனோரமாவின் திரையுலக பயணம் குறித்த தொகுப்பை அளித்தவர் சம்பத்குமார். அடுத்ததாக ஒரு விளையாட்டுச் செய்தி. இந்தியாவின் கான்பூர் நகரில் இந்தியாவுக்கும் தென்னாப்பிரிக்காவுக்கும் இடையிலான ஒருநாள் போட்டியில் இந்திய அணி 5 ரன் வித்தியாசத்தில் தோல்வியடைந்துள்ளது. இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்ற எமது இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.